நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நேயர்களே, நம்ம நிலையத்துக்கு வந்து இன்னைக்கு சூலூர்ல இருந்து ஏ சுகுமார் அவங்க வந்திருக்காங்க. இவங்க ஏற்கனவே நமக்கு நிறைய நிகழ்ச்சிகள் கொடுத்துருக்காங்க. பறவைகள் வந்து வேளாண்மைக்கு எப்படி உதவியா இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்முடைய பக்தி இலக்கியத்துல பறவைகள் எப்படி காட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நிறைய பறவைகள், நம்ம சுற்றி இருக்கக்கூடிய பறவைகள், அதனுடைய தன்மை என்ன, அதனுடைய உணவு என்ன, அந்த மாதிரியும் நிறைய விவரங்கள் நமக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்களும் அதையெல்லாம் கேட்டிருப்பீங்க. இன்னைக்கு வந்து இந்த பறவைகளுடைய மைக்ரேஷன், அதாவது வலசை போகுதல்னு சொல்லுவாங்க, அதை பற்றி அவங்க நிறைய விவரங்கள் நமக்கு சொல்கிறதுக்காக வந்திருக்காங்க. பாஸ்போர்ட் இல்லாமையே பறக்கின்ற இந்த பறவைகள் எப்படி அந்த வழியெல்லாம் ஞாபகம் வச்சுக்குது, ஏன் வந்து இந்த மாதிரி கண்டங்கள் தாண்டி பறக்குது அப்படின்னு நிறைய விவரங்கள் அவங்க நமக்கு சொல்ல போகிறாங்க. நமக்கு ஏற்படுற சந்தேகங்கள்லாம் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் சார்.
வணக்கம் மேடம். நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மைக்ரேஷன் ஆஃப் பேர்ட்ஸ்னா பறவைகளின் வலசை. பறவைகள் மட்டும் வலசை போகிறதில்ல. வலசைங்கிறது ஒரு சொந்த பிரதேசத்திலிருந்து, சொந்த நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு போயிட்டு அந்த நாட்டில் வந்து உணவு திருப்பிடம் எல்லாமே அனுபவிச்சுட்டு திரும்ப சொந்த நாட்டுக்கு போகிறது தான் வலசை. வலசை பறவைகள் மட்டும் மேற்கொள்வது கிடையாது. திமிங்கலங்கள், பெங்குவின், மேலும் சில விலங்குகள் எல்லாமே வலசை போகின்றன. வலசை ஏன் போகுது அப்படின்னா, இப்போ ஒரு தூந்திர பிரதேசம் இருக்குது, ஆர்க்டிக் ரீஜன் இருக்குது, சைபீரியா இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து குளிர்காலத்தப்ப நீர் எல்லாமே பனிக்கட்டியாக மாறிடும். அந்த நீரெல்லாம் பனிக்கட்டியாக மாறும் பொழுது பறவைகளுக்கு உணவு கிடைக்காது, தங்குமிடம் வந்து வசதியாக இருக்காது. அப்போ அந்த பறவைகள்லாம் என்ன பண்ணுதுன்னா, இது மாதிரி நல்ல சீதோஷ நிலை இருக்கிற நாடுகளுக்கு பறந்து வந்து அந்த நாடுகளில் கொஞ்ச நாள் தங்கி அங்கே இருக்கிற உணவையும் தங்குமிடத்தையும் அனுபவிச்சுட்டு திரும்ப சொந்த நாட்டுக்கே போகுது. இதுதான் வலசை. உணவுக்காகவும் தங்குமிடத்துக்காகவும் சீதோஷ நிலை மாறுபாட்டால் பாதிக்காமல் இருக்கிறதுக்காக தான் பறவைகள் வலசை வருது. பெரும்பாலும் எல்லா பறவைகளும் வலசை போகும்னு நினச்சிக்காதீங்க. பல பறவைகள் வந்து ஒரே நாட்டில் ஒரே இடத்துல இருக்கும். உணவு அதே மாதிரி தங்குமிடம் இருந்தால் அதே இடத்துல தான் இருக்கும். இந்த பறவைகள் எல்லாம் நம்ம வந்து ரெசிடென்ட் பேர்டுன்னு சொல்கிறோம். அப்புறம் வலசைங்கிறது நீங்கள் வந்து ஆர்க்டிக் ரீஜன்லேருந்து அண்டார்க்டிக் ரீஜன் வருது மட்டும் நினைக்காதீங்க. மேற்கிலிருந்து கிழக்காகவும், கிழக்கிலிருந்து மேற்காகவும், வடக்கிலிருந்து தெற்காகவும் நான்கு திசைகளிலும் வலசை போகிறது உண்டு. அப்புறம் வந்து இந்த வலசை போகிறது வந்து எல்லா பேர்ட்ஸ் மூமெண்ட்ஸையும் வலசைன்னு நினச்சிக்கூடாது. இது வந்து பறவைகளுக்கு வந்து ஒரு நொமாடிக் கேரக்டர் இருக்குது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டே இருக்கணும். சில ட்ரைபல்கள்லாம் ஒரு இடத்துல இருந்து ஒரு காட்டிலிருந்து இன்னொரு காட்டுக்கு போவாங்க. அது மாதிரி பறவைகள் போகும். அதை வந்து நீங்கள் வலசை போகுது அப்படின்னு நினச்சிக்கூடாது. அதே மாதிரி கழுகு, பருந்து, சில விலங்குகள் எல்லாமே ஊறு விளைவிக்கும், அதுக்கு துன்பம் விளைவிக்கும் பறவைகளுக்கு. அப்போ வந்து அந்த பறவைகள் வேறு இடத்துக்கு போகும், அதை நீங்கள் வலசைன்னு நினச்சிடக்கூடாது. அதே மாதிரி சுற்றுச்சூழல் பாதிப்பு இருக்கும். சில இடத்துல வந்து ரியல் எஸ்டேட் போட்டாங்கன்னு வச்சுங்க, இல்லை சாய கழிவு ஊற்றிட்டாங்கன்னு வச்சுங்க, அப்போ அந்த பறவைகள்லாம் வேற்ற இடத்துக்கு போகும், குழுவாக போகும். அதை வந்து நீங்கள் வலசைன்னு நினச்சிக்கக்கூடாது. அதே மாதிரி இனப்பெருக்க காலம் முடிஞ்சு குஞ்சுகள்லாம் வெளியே வரும் பொழுது அந்த குஞ்சுகள்லாம் அதே இடத்துல இருந்தால் அதுகளுக்கு வந்து தங்குமிடம், உணவு போட்டி இதெல்லாம் ஏற்படும். அதனால் அந்த குஞ்சுகள்லாம் வேறு இடத்துக்கு போகும். அப்போ வந்து நீங்கள் அதை வலசைன்னு நினச்சிடக்கூடாது. அதே மாதிரி புயல், நிறைய மழை, இது மாதிரி ஒரு நேச்சர் கலாமிட்டி ஏற்படும் பொழுது குஞ்சுகளும் சில பறவைகளெல்லாம் வேற்று இடத்துக்கு போகும். அது வந்து கூட்டம் கூட்டமாக போகும். அப்போ வந்து அதை நீங்கள் வந்து வலசைன்னு நினச்சிடக்கூடாது. அது வந்து சாதாரண டிஸ்பர்சல், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது. அப்புறம் சில பருவ காலங்களில் பறவைகளில் இனப்பெருக்கம் நிறைய ஆகும். ஏன் நிறைய ஆகுதுன்னா, இப்போ தென்மேற்கு பருவமழை வர்றதுக்கு முன்னால் அது தெரியும், பறவைகளுக்கு உணர்ந்துடும், பருவ காலங்களெல்லாம் உணரும். அது வர்றதுக்கு முன்னால் இந்த பருவமழை ஆரம்பிச்சதுன்னா நிறைய பூச்சிகளும் நிறைய உணவுகளும் கிடைக்கும். அப்போ வந்து இனப்பெருக்கம் அதிகமாக இருக்கும். நல்ல ஒரு நிலையில் எக்கெல்லாம் வச்சு அடகாத்து குஞ்சுகள்லாம் நிறைய வரும். இனப்பெருக்கம் அதிகமாக இருக்கும் பொழுது அப்போ வந்து அந்த குஞ்சுகள்லாம் அதே இடத்துல இருந்ததுன்னா உணவு தட்டுப்பாடு வரும். அந்த உணவு தட்டுப்பாடை வந்து சமாளிக்கிறதுக்கு இது இந்த குஞ்சுகள்லாம் என்ன பண்ணும், வேறு இடத்துக்கு கூட்டம் கூட்டமாக போகும். அதை வந்து இரப்ஷன்ஸ் அப்படிங்கிறாங்க. அதை வந்து நீங்கள் வலசைன்னு நினச்சிக்கூடாது. வலசைங்கிறதே வந்து அந்த வின்டர் சீசனில் தண்ணீர் வந்து பனிக்கட்டியாக மாறும்பொழுது இன்னொரு இடத்துக்கு போகிறது தான், உணவுக்காக போகிறது தான். அப்புறம் இந்த பறவைகள் வலசை போகிறத எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? நம்ம வந்து பறவைகளோட பறந்தால் போக முடியும், இல்லை ஒவ்வொரு நாட்டுக்கும் நம்ம வந்து செல்ஃபோன் பண்ணி இல்லை ஃபேக்ஸு கொடுத்து நம்ம வந்து கேட்டுட்டா இருக்க முடியும், இமெயில் கொடுத்து கேட்டுட்டா இருக்க முடியும், கேட்கலாம். ஆனால் அது மூலமாக நம்ம வந்து ஒரு பறவையை ஒரு பறவை இனத்தை வந்து ஃபாலோ பண்ணி அது எங்கேருந்து கிளம்பிச்சு எங்கே தங்கி இழைப்பாருச்சு மறுபடி எங்கே பயணம் போச்சு மறுபடி திரும்ப எப்போ வந்தது எந்த மார்க்கத்தில் போச்சு எந்த மார்க்கத்தில் திரும்பி வந்தது இதெல்லாமே நமக்கு வந்து அது சாத்தியப்படாது. வெவ்வேறு மீன்ஸில் வெவ்வேறு வழியில் நம்ம கண்டுபிடிச்சோம். ஒன்று வந்து ராடார் மூலமாக, அதில் வந்து கூட்டம் கூட்டமாக பறவைகள் போகிறத பார்த்து அது எங்கேருந்து கிளம்பிச்சு எங்கே போகுது எங்கே தங்குதுங்கிறத ராடார் மூலமாக பார்த்தாங்க. அதுக்கப்புறம் ரிங்கிங், ரிங்கிங்னா மெட்டல் ரிங்கிங் டேகிங் இதெல்லாமே இருக்குது. கோடியக்கரையில் பார்த்திங்கன்னா இந்த டேகிங் எல்லாம் வருஷம் வருஷம் நடக்கும். டேகிங் எப்படி பண்ணுறாங்க, இந்த ரிங்கிங் மெட்டல் ரிங்கிங் எல்லாம் எப்படி போடுறாங்க எப்படி பண்ணுறாங்கன்னா, வலசை வர்ற பாதையில் நெட்டு கட்டி விட்டுருவாங்க. அந்த நெட்டில் வந்து வலையில் அந்த பறவை மாட்டிக்கும். அந்த பறவையை ஒன்று ரெண்டு பறவையை எடுத்து காலில் வந்து மெட்டல் ரிங்கு அந்த டேக் எல்லாம் போடுவாங்க. எந்த தேதியில் பிடித்தோம் எந்த இடத்துல பிடித்தது அப்படிங்கிறத அந்த விவரத்தை எழுதி அந்த ரிங்கு அந்த டேகை போட்டுருவாங்க காலில். அது திரும்ப வேறு பிரதேசத்துக்கு போகும்போது வேறு நாட்டுக்கு போகும்போது இதே வழிமுறையில் நெட்டு போட்டு பறவையை பிடிச்சி காலில் இருக்கிற டேகு அந்த மெட்டல் ரிங்கு எடுத்து பார்த்தாங்கன்னா எந்த நாட்டிலிருந்து இந்த பறவை வந்தது எந்த தேதியில் அங்கே இந்த பறவையை பார்த்தாங்க பிடித்தாங்க அப்படிங்கிற ஒரு விவரம் கிடைக்கும். அது மாதிரி நிறைய விவரங்கள் சேகரித்தாங்க. அதே மாதிரி சேட்டலைட் ட்ராக்கிங், சேட்டலைட் மூலமாக இந்த பறவைகளோட கூட்டம் கூட்டமாக எங்கே போகுது எங்கே தங்குது என்ன பண்ணுதுங்கிறத சேட்டலைட் மூலமாக அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் வந்து இன்னொரு பழங்கால வழிமுறை என்னென்னா, முழு நிலவு நேரத்தில் மொட்டை மாடியில் உட்காண்ட்ருப்பாங்க, உயரமான இடத்துல உட்காண்ட்ருப்பாங்க. உட்காண்ட்ருக்கும்போது அந்த முழு நிலவு ஒட்டி கிராஸ் பண்ணி நிலா பக்கமாக கூட்டம் கூட்டமாக போகிற பறவைகளை என்ன பறவை அது என்ன குரல் மூலமாக அடையாளம் கண்டுபிடிச்சி அது எந்த திசையில் போகுது எவ்வளவு பறவைகள் போகுது அப்படிங்கிறத ஒரு தோராயமாக கண்டுபிடிச்சாங்க. பழைய ஒரு வழிமுறை இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மைக்ரோஃபோன், இந்த மைக்ரோஃபோன் வந்து மொட்டை மாடியில் பொருத்திடுவாங்க, அதிலிருந்து ஒயர் அப்படியே கொண்டு வந்து கம்ப்யூட்டரில் இணைச்சிருவாங்க. பவர்ஃபுல் மைக்ரோஃபோன் இது. அதுக்கு மேலே பறவைகள் குழுவாக பறந்து போகும்போது அதனுடைய குரல் ஒரு குழுவுக்கும் இன்னொரு குழுவுக்கும் என்ன டியூரேஷன் என்ன டைமு எப்போ பறந்தது எந்த டைமுக்கு பறந்தது அப்படிங்கிற மாதிரி நிறைய விவரங்களை சேகரிக்க முடியும். இந்த மாதிரி விஞ்ஞானபூர்வமான கருவிகளை வச்சு பறவைகளோட மூமெண்ட்ஸை கண்டுபிடிச்சாங்க. இப்போ வலசை அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா நீண்ட தூர வலசை இருக்குது, அதே சமயம் வந்து குறைந்த தூரம் போகிற வலசை இருக்குது. குறைந்த தூரம் போகிற வலசையை வந்து செயின் மைக்ரேஷன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, நீண்ட தூரம் போகிற வலசையை வந்து லீஃப் ஃப்ராக் மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீண்ட தூரம் வலசையெல்லாம் பார்த்திங்கன்னா ஆர்க்டிக் ரீஜன்லேருந்து அண்டார்க்டிக் ரீஜன் வரைக்கும் போகிறது. கொஞ்சம் தூரம் வலசை போகிறத பார்த்துட்டிங்கன்னா ஒன்று ரெண்டு நான் வந்து உதாரணம் சொல்கிறேன். கோல்டன் ஓரியோல்னு ஒரு பறவை இருக்குது, அதுக்கு தமிழில் வந்து மாங்குயில்னு சொல்லுவாங்க. இந்தியன் பிட்டான்னு ஒரு பறவை இருக்குது, அது தோட்டக்கல்லன் அப்படின்னு சொல்லுவாங்க. இரண்டு பறவைகளுமே ரொம்ப மிக அழகாக இருக்கும். கோல்டன் ஓரியோல் பார்த்திங்கன்னா அது வந்து மைனா சைஸில் தான் இருக்கும், இந்தியன் பிட்டா அதை விட சைஸ் கம்மியாக இருக்கும். இந்த ரெண்டுமே வந்து வடஇந்தியாவிலிருந்து, வடஇந்தியாவில் வந்து கிளைமேட்டு எராட்டிக்காக இருக்கும்போது கிளைமேட் வந்து ஊர் விளைவிக்கக்கூடியதாக இருந்தால் பறவை இனங்கள் இந்த கோல்டன் ஓரியோல் இந்தியன் பிட்டாங்கிறது ஸ்ரீலங்கா வரைக்கும் போகும். வடஇந்தியாவிலேருந்து ஸ்ரீலங்கா வரைக்கும் அது போயிட்டு திரும்ப வடஇந்தியாவுக்கு போயிடும். இப்போ வந்து வலசை பருவம்ங்கிறத ஒன்று நான் சொல்லாமல் விட்டுட்டேன். வலசை பருவம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா செப்டம்பர் அக்டோபரில் வந்து வலசை பருவம் ஆரம்பிக்கும். அப்போ வந்து அங்கே ஆர்க்டிக் ரீஜனில் நீர் எல்லாமே பனிக்கட்டியாக மாறிடும். திரும்ப போகிறது வந்து மார்ச் ஏப்ரலில் திரும்பி போயிடும். அந்த வலசை வந்த பறவைகளை அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 5 மாதத்துக்கு இங்கே பார்க்கவே முடியாது, திரும்ப போயிடும். நீங்கள் வலசை வர்ற பறவைகள் எல்லாமே நிறைய ஏராளமாக இருக்குது. அதில் வந்து சில பறவைகளை மட்டும் நான் சொல்கிறேன். தாம்பாடி, பட்டைத்தலை வாத்து, ஊசிவால் வாத்து, ஆண்டி வாத்து, நீலச்சிறகு வாத்து, கடல் சேற்று பூனைப்பருந்து, கோட்டான், குதிரைமலை கோட்டான், பொறி உள்ளான், கோணமூக்கு உள்ளான், டல்லின் உள்ளான், சேற்று உள்ளான், பழுப்பு கீச்சான், சோளக்குருவி, வெள்ளை வாலாட்டி, மஞ்சள் வாலாட்டி, இப்படிங்கிற பறவைகள்லாம் நிறைய வந்து இமயமலையிலேருந்து வரும், சைபீரியாவிலேருந்து வரும், யூரோப்பிலிருந்து வரும், அமெரிக்காவிலிருந்து வரும். இந்த மாதிரி பறவைகள்லாம் வந்துட்டு திரும்ப போயிடும். உதாரணத்துக்காக சில பறவைகள் மட்டும் நான் சொன்னேன். நிறைய 100 கணக்கான பறவைகள் வலசை வந்துட்டுருக்கு ஒவ்வொரு வருஷமும். பறவைகள் வலசை எடுத்துக்கிட்டாலே இன்னுமே வந்து முழுசாக வந்து வெளிக்கொணர முடியல. அது ஒரு ரகசியமாக இருக்குது, நமக்கு ஆச்சரியம் வரவழைக்கக்கூடியதாகவும் இருக்குது. இது எப்படி இந்த பறவைகள் அதனுடைய திசையை கண்டுபிடிக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த பறவைகள் எல்லாமே வந்து சூரியனை வச்சு அது திசையை கண்டுபிடிக்கும். அதே சமயம் பூமிக்கு வந்து காந்த சக்தி இருக்குது. இந்த காந்த சக்தி வடக்க போக போக மிகைப்பட்டு கொண்டே போகும். அதை வந்து உணரக்கூடிய மூளை பறவையிடம் இருக்கிறது, அதை வச்சும் கண்டுபிடிக்கும் திசையை. வடக்கு நோக்கி போகிறோம், வடக்கிலிருந்து தெற்கு போகிறோம், டிவியேட் ஆகி போகிறோம் அப்படிங்கிறத அதை வச்சும் கண்டுபிடிக்கும். அப்புறம் வந்து இமயமலை, ஆல்ப்ஸ் மலை, இந்த மாதிரி பெரிய மலைகள் எல்லாமே அதுக்கு அடையாளம் தெரியும். மலை பகுதிகள், கலங்கரை விளக்கங்கள், வானத்தை தொடும் அடுக்குமாடி கட்டிடங்கள், கடல், ஆறு, இது எல்லாமே அது வந்து ஒரு லேண்ட்மார்க்காக, ஒரு அடையாளக்குறியாக அது வச்சுக்கும் பறவைகள். அப்புறம் வந்து இந்த ஜீன்லேயே பதிஞ்சிருக்குது. இந்த வலசை போகிற ஒரு திட்டம், பறவைகளுக்கு வந்து வருஷ வருஷம் வலசை போகணுங்கிற அந்த திட்டம் ஒரு உந்துதல் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த பறவைக்கு வந்து அந்த ஜீன்லேயே பதிஞ்சிருக்கு. அந்த ஸ்கெட்ச் இருக்குல்ல, இது வந்து ஒரு மார்க்கமாக பறந்து போகும், திரும்ப போகும்போது இன்னொரு மார்க்கமாக பறந்து போகும். அந்த வரைபடம் வந்து அந்த சின்ன மூளையிலேயே அந்த பறவைக்கு எவ்வளவு கிராம் மூளை இருக்கும் அந்த மூளையில் வந்து அது பதிஞ்சிருக்கும். அப்புறம் இன்ஸ்டிங்க்ட், அந்த நுண்ணறிதல் வந்து பறவைகளிடம் இருக்குது. சில பறவைகள்லாம் பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் ஒரே இடத்துக்கு வரும், பார்க்கலாம், திரும்ப அது சொந்த பிரதேசத்துக்கு போயிடும். சாம்பல் நிற வாலாட்டி எடுத்துட்டிங்கன்னா அது வருஷ வருஷம் மும்பையில் ஒரு கோல்ஃப் கிரவுண்டுக்கு வருஷம் வருஷம் வருது. அதையும் பேர்டு வாட்சர்ஸ் எல்லாம் பார்த்துருக்குறாங்க. வருஷம் வருஷம் அந்த சாம்பல் நிற வாலாட்டி அங்கே கோல்ஃப் கிரவுண்டுக்கு வந்துட்டு போகும். அது எப்படி வருதுன்னு நமக்கு இன்னும் வந்து புரியாத புதிராத இருக்குது. கருந்தலை கதிர்குருவிங்கிறது ஆர்பியன் வார்பிளருங்கிறது, இது பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்து போகுது. அதே மாதிரி ஹவுஸ் வேலோ, நாட்டு தகவலான்கிற ஒரு சின்ன குருவி சைஸில் இருக்கிற பறவை பார்த்திங்கன்னா, சொந்த நாட்டிலிருந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வலசை வந்து அந்த குறிப்பிட்ட கட்டடத்தில் வந்து உள்பகுதியில் அது கூடு வைக்கும். அந்த மாதிரி ஒரு பெக்யூலியர், இங்கே வந்து இனப்பெருக்கம் பண்ணாது பெரும்பாலும், ஆனால் வந்து இது ரேராக அந்த பில்டிங்கில் வந்து கூடு வைக்கும். கூடு வச்சு இனப்பெருக்கம் பண்ணி மறுபடியும் குஞ்சுகளோட திரும்ப போயிடும். அதே மாதிரி நீங்கள் சோளக்குருவிங்கிற ரோசி ஸ்டார்லிங் அப்படிங்கிற இந்த பறவைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா யூரோப்பிலிருந்து வருது. இதெல்லாம் மைனா சைஸில் இருக்கும். இந்த யூரோப்பிலேருந்து வர்ற பறவைகள், கூட்டம் கூட்டமாக வர்ற பறவைகள் வருஷம் வருஷம் நான் வந்து சூலூரில் தவறாமல் பார்க்குறேன். அதே மாதிரி டல் க்ரீன் லீஃப் வார்பிளர், வெளிர் பச்சை கதிர்குருவின்னு ஒரு குருவி விட சின்னதாக இருக்கும். இந்த பறவை பார்த்திங்கன்னா இமயமலையிலேருந்து வருது. இந்த இமயமலையிலேருந்து வர்ற பறவை வருஷம் வருஷம் எங்கள் குடியிருப்பு பகுதியில் நான் பார்க்குறேன். அப்படின்னா இதோட நுண்ணறிதல் பாருங்கள், இதோட இன்ஸ்டிங்க்ட், வருஷம் வருஷம் ஒரே இடத்துக்கு வந்துட்டு திரும்பி போகிறது. அதே மாதிரி அந்த வலசை ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல உடல் ரீதியாகவும் ஹார்மோன் அந்த சுரப்பிகள்லாம் சுரக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். அப்படி ஆரம்பிக்கும்போது அந்த பறவைகளுக்கு ஒரு உந்துதல், இது மாதிரி இந்த இடத்துல இருக்கக்கூடாது, இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னுங்கிற ஒரு உந்துதல் வந்துடும். அதே மாதிரி சீதோஷ்ண நிலை மாறுபாடு இது எல்லாமே உணர்ந்துக்கும், கொஞ்சம் அட்வான்ஸாகவே உணர்ந்துக்கும். இது வந்து அப்புறம் பெற்றோர் கூட இந்த குஞ்சுகள் எல்லாமே வலசை போகும்போது இது கற்றுக்கும். முதல் வாட்டி இது வந்து பெற்றோர்களோட போகும்போது என்ன ஏதுன்னு இது எல்லாம் கற்றுக்கிட்டு அடுத்த முறை வந்து பெற்றோர்கள் இல்லாமல் தன்னிச்சையாக இதே வந்து வலசை மேற்கொள்ளும். அந்த மாதிரி அது உடனே பழகக்கூடிய பறவைகள்.
சரிங்க சார், இந்த வலசை வந்து எப்படி போகுது, பறவைகள் வலசை போவதற்கான உணர்வு வந்து அதனுடைய ஜீன்லேயே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. இப்போ இந்த பறவைகள் வந்து அந்த மாதிரி பறந்து போகிறதுக்கான பாதையை எப்படி தேர்ந்தெடுக்குது, எங்கே போகிறது, எந்த நேரத்தில் பறக்கிறது அப்படிங்கிற விவரங்கள்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள் சார்.
வலசையும் மேற்கொள்கிற பறவைகள் எல்லாமே வந்து பெரும்பாலும் வந்து சைபீரியா கண்டத்திலிருந்து நம்ம இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு பெரும்பாலான பறவைகள் வருது. அவங்களுக்கு அந்த வின்டர் சீசன் வரும்பொழுது, இப்போ பறவைகள்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு நாள் பொழுது, ஒரு பகல் பொழுது, நீண்ட பொழுது அப்படிங்கிறது கூட உணரக்கூடிய ஒரு திறன் அதுக்கு இருக்குது. அதே மாதிரி இரவு பொழுது குறைவாக தான் இருக்கும் அப்படிங்கிற உணரக்கூடிய நுண்ணறிதல் இருக்குது. அதே மாதிரி நிலநடுக்கம் வந்துன்னு வச்சுங்க, நமக்கு முன்னால் பறவைகளுக்கு தெரியுது, அது வந்து கண் கூட பார்த்துருக்குறாங்க. அது மாதிரி இது பெரும்பாலும் வலசை போகிறது வந்து இரவு நேரங்களில் தான் போகும். இரவு நேரங்களில் போகும்போது அதுக்கு வந்து அதிகமான சக்தி தேவைப்படாது. இது வந்து வார்ம் பிளட்டட் அனிமல் தான், இது வெப்பரத்த பிராணி தான். அதனால் வந்து இதுக்கு ஸ்வெட் கிளான்ஸ் எல்லாமே அதிகமாக கிடையாது, ஃபெதர்ஸ் எல்லாம் இருக்குது. அதனால் இரவு நேரங்களில் போகும்போது அதுக்கு பாதுகாப்பு கூட கழுகு பருந்து இதெல்லாமே திறந்திட்டு வராது. பகல் பொழுது வந்து எந்தெந்த இடத்துல தங்கி போகலாம் அப்படிங்கிறது, இது வந்து கண் பார்வை ரொம்ப தீட்சணியமாக இருக்கிறதுனால அது வந்து எந்தெந்த இடத்துல இறங்கலாம், எந்த இடத்துல வந்து உணவு கிடைக்கும், சூளை இருக்கா இல்லை கடற்பகுதி இருக்கா நீர்ப்பகுதி இருக்கா அப்படிங்கிறது பறவைக்கு தெரியும். அப்போ வந்து இறங்கி சக்தியை வந்து முழு இதாக வந்து உடம்புக்கு ஏற்றிக்கிட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் அஞ்சு நாள் வந்து ஓய்வு எடுத்துட்டு அங்கிருந்து மறுபடியும் சக்தியை ஏற்றிக்கிட்டு அங்கிருந்து மறுபடியும் பறக்க தொடங்கும். அந்த மாதிரி தான் அது போகும். இப்போ மார்க்கங்கள் எடுத்துட்டிங்கன்னா அது எந்த வழியாக போகும், எந்த வழியாக திரும்பி வரும் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அது எப்படி தீர்மானிக்குது அப்படின்னா வருஷ வருஷம் அப்படி தான் போகும். ஒரு பறவை அமர் ஃபால்கங்கிற பறவை வந்து புறா சைஸில் தான் இருக்கும், புறா மாதிரி தான் இருக்கும். அந்த பறவை எடுத்துட்டிங்கன்னா சைபீரியாவிலிருந்து அப்படியே சைனா வழியாக அப்படியே வந்து அசாம் வழியாக வந்து அப்படியே மத்திய பிரதேச மகாராஷ்டிரா அப்படியே வந்து அரபிக்கடல் போய் சவுத் ஆஃப்ரிக்கா போகும். திரும்ப திரும்ப அந்த ரூட்டில் தான் போகும். டீவியேஷன் ஆகிறது கிட்டத்தட்ட ஒரு அந்த பக்கம் ஒரு 500 கிலோமீட்டர் தாண்டி ரிட்டர்ன் ஜேர்னி இருக்கும், திரும்ப போகிறது இருக்கும். ஆனால் கிட்டத்தட்ட வந்து போகும் வருது ரெண்டும் ஒரே அளவாக தான் இருக்கும். இந்த அமர் ஃபால்கன் ஏன் நான் வந்து உதாரணத்துக்கு எடுத்துட்டேன்னா, அஸ்ஸாம் வழியாக வரும்பொழுது இந்த நாகாஸ் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து இந்த வலசை வர்ற பறவைகளை வந்து வேட்டையாடுறாங்க, லட்சக்கணக்கில் வேட்டையாடி அதை வந்து விற்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பறவை விருந்தாளியாக வந்து நம்ம நாட்டு மேலே பறந்து இன்னொரு நாட்டுக்கு போகும்போது அதையெல்லாம் வேட்டையாடுறது வந்து ரொம்ப காட்டு மிராண்டித்தனமாக இருக்குது. அதையெல்லாம் தடுக்கணும். நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நிறைய உணவு எவ்வளவோ கிடைக்குது. அஸ்ஸாம் நாகாலாந்தெல்லாம் வந்து இன்னும் ஃபெர்டைல் ஏரியா, அங்கே வந்து பச்சை பசேர்னு நிறைய கனிகளும் மற்ற உணவு வகைகளும் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது இந்த அமர் ஃபால்கன் வந்து லட்சக்கணக்காக அங்கே வேட்டையாடி பண்ணுறாங்கன்னா அதையெல்லாம் தடுக்கணும். அதனால் வந்து இந்த ரூட் வந்து ஜீன்லேயே பதிஞ்சிருக்கு, அந்த வரைபடம் விழுந்துடும். இந்த பருவத்தில் நம்ம வந்து வலசை போகணும், இந்த பருவம் முடிஞ்சது நம்ம திரும்ப சொந்த நாட்டுக்கு போகணும் அப்படிங்கிறது அது வந்து நுண்ணறிதல் அந்த இன்ஸ்டிங்க்ட்லேயே இருக்குது.
இப்போ நீங்கள் சொல்லும்போது அந்த நிலத்தில் சில சமயம் ஓய்வு எடுத்துக்கும், அந்த நிலம் வந்து அதோடைய கண் பார்வை நல்லா கூர்மையாக இருக்கிறதுனால அந்த இடத்துல இறங்கி ஓய்வு எடுத்துக்கும் அப்படின்னு கூட சொன்னீங்க. இப்போ அதுவே கடல் பரப்பு மேலே பறக்கும்போது அந்த மாதிரி ஓய்வு எடுக்கிறதுக்கான வழி பறவைகளுக்கு இல்லை, அப்போ அது எப்படிங்க சார், தொடர்ச்சியாக எவ்வளோ தூரம் வேணாலும் அதனால் பறக்க முடியுமா?
பெரும்பாலும் வலசை போகிற பறவைகள் வந்து கடல் மேலே போகாது. கடல் வந்து 1000 கணக்கான மைல்கள் தூரம் போயிட்டே இருக்கும், எங்கேயும் இறங்க முடியாது. எங்கேயாவது தீவில் இறங்கினா கூட அந்த அளவுக்கு உணவு கிடைக்குமோ கிடைக்காதோ தெரியாது. அதனால் வந்து இன் ஜென்ரல் கடல் மேலே வந்து பறவைகள் வந்து அவ்வளவு தூரம்லாம் போகாது. ஆர்க்டிக் ரீஜன்லேருந்து இந்தியா, ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, அலாஸ்காவிலேருந்து நியூசிலாண்டு, அந்த மாதிரி மேற்குலேருந்து கிழக்காவது அப்படி தான் வருமே ஒழிய லேண்டில் தான் அதிகமாக போகுமே ஒழிய இது மாதிரி ஆத்தங்கரை ஓரமா கடற்கரை ஓரமா அப்படி தான் போகுமே ஒழிய அக்ராஸ் தி ஓஷன் வந்து அது வலசை மேற்கொள்ளாது பெரும்பாலும்.
சரிங்க சார், இப்போ வந்து இந்த பறவைகள் வலசை மேற்கொள்ளும் போது உணவுக்காகவும் அந்த தட்பவெப்பநிலை மாறுபாடுகளுக்காக தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு, எல்லா பறவைகளுக்கும் பொதுவாக இதே விதி தானா இல்லை அதில் ஏதாவது மாறுபாடு?
99 விழுக்காடு வலசை வர்ற பறவைகள் எல்லாமே சொந்த நாட்டுக்கு போய் தான் இனப்பெருக்கம் பண்ணும், இங்கே வந்து இனப்பெருக்கம் அது பண்ணாது. இந்த ஹவுஸ் வேலோ மட்டும் நான் சொன்னேன், ஹவுஸ் வேலோங்கிறது நாட்டு தகவலான்கிறது, அது மட்டும் ரேராக அது வந்து 1% 0.5% வச்சுங்க, அந்த மாதிரி தான் வந்து இனப்பெருக்கம் பண்ணிக்குது. மற்ற எல்லா பறவைகளும் சொந்த நாட்டுக்கு போய் தான் இனப்பெருக்கம் பண்ணும். இன்னொரு ஒரு அதிசயம் பார்த்தீங்கன்னா, இந்த வலசை ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல ஃபதர்ஸ் இறகுகள் எல்லாமே உதிர்ந்துடும். உதிர்ந்து புது இறகுகள் வந்து ஃபார்ம் ஆகும், உற்பத்தி ஆகும். லகுவாக பறக்கிறதுக்கும் ஒரு ஃபோர்ஸாக பறக்கிறதுக்கும் சிறகுகள் அமைஞ்சிக்கும். சொந்த நாட்டிலிருந்து கிளம்பும்போது அந்த மாதிரி ஒரு மோல்ட்டிங், இது மோல்ட்டிங்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க, அந்த மோல்ட்டிங் முடிஞ்சு வேற்று பிரதேசத்துக்கு போயிட்டு அங்கிருந்து மறுபடியும் திரும்ப சொந்த நாட்டுக்கு போகிறதுக்கு முதல்ல இறகுகள் எல்லாமே உதிர்ந்து புது இறகுகள் ஆரம்பித்து ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வந்து சக்தியோட ஒரு இது நிலைக்கு வந்த பிறகு தான் மறுபடியும் பறக்கும். அதனால் வந்து பெரும்பாலும் வந்து ஒரு வருஷத்துக்கு ரெண்டு மோல்ட்டிங் நடக்குது, இறகுகள் உதிர்ந்து புது இறகுகள் ஃபார்ம் ஆகுது. அந்த மாதிரி இயற்கை அமைப்பு அதுக்கு கொடுத்துருக்குறாங்க.
சரிங்க சார், அந்த பறவை அதனுடைய இயல்பு அந்த வலசை எப்படி போகுது அப்படிங்கிறத பற்றி நிறைய விவரங்கள் சொன்னீங்க. இப்போ அந்த மாதிரி அதிக தூரம் பறந்து போகக்கூடிய ஒரு சில பறவைகள், அது எங்கேருந்து எங்கே போகுது எப்படி போகுது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
லீஃப் ஃப்ராக் மைக்ரேஷன், இந்த தொலைதூர வலசை போகிற பறவைகள் ரொம்ப ஆச்சரியம் தரக்கூடியது. ஆர்க்டிக் டன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஆர்க்டிக் டன் பார்த்தீங்கன்னா 22,000 கிலோமீட்ரு அட்ட ஸ்ட்ரெச், ஒரு 5 நிமிஷம் எங்கேயோ உட்காரும், ஆனால் அட்ட ஸ்ட்ரெச் தான். எங்கேயும் வந்து ஓய்வு கொள்ளாமல் ஆர்க்டிக் ரீஜன்லேருந்து அண்டார்க்டிக் ரீஜன் வரைக்கும் போகக்கூடியது ஆர்க்டிக் டன். இது வந்து மராத்தன் மைக்ரேஷன் தான் சொல்லணும், பெரிய மராத்தன் ரேஸ்ன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி இது வந்து ஆர்க்டிக் ரீஜன்லேருந்து அண்டார்க்டிக் ரீஜன் போகிறதுக்கு 3 மாதம் எடுத்துக்குது. அதே மாதிரி பார்டெயில் காட்விட், கருவால் மூக்கன் அப்படிங்கிறது, இது வந்து 11,000 கிலோமீட்டர். வட அமெரிக்காவுக்கு மேலே அலாஸ்கா இருக்குது, அந்த அலாஸ்காவிலேருந்து நியூசிலாண்டு கிழக்கு புறமாக, மேற்கு புறத்துலேருந்து கிழக்கு புறமாக நியூசிலாண்டு வரைக்கும் போகுது. கோல்டன் ஃப்ளோவர்னு இதை பார்த்தீங்கன்னா குருவிவிட கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா இந்த பறவை வந்து அலாஸ்காவிலிருந்து இந்தியாவுக்கு வருது, கோல்டன் ஃப்ளோவர். அப்புறம் பார்த்தீங்கன்னா பார் ஹெட்டட் கூஸ், இது வந்து பட்டைத்தலை வாத்து அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கூந்தங்குளத்துலாம் பார்த்துருக்குறேன் இந்த பட்டைத்தலை வாத்து. இது தமிழ்நாட்டுக்கு வரக்கூடியது. இது வந்து இமயமலையை கடந்து வருது. எவ்வளோ உயரம், அது 18,000 அடி உயரம் இருக்குது அப்படின்னா அந்த இமயமலையவே கடந்து மேலே உயரமாக பறந்து வருது. அதே மாதிரி ஊசிவால் வாத்து, கருவால் மூக்கான், பின் டெய்லு, பிளாக் டெய்ல் காட்விட், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கும்பு கிளேசியர். கும்பு கிளேசியர் வந்து ரொம்ப குளிராகவும் இருக்கும், 16,400 அடி உயரம், இதை கடந்து வருது. இதெல்லாமே ஆச்சரியம் கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்குது. இது வந்து பரிணாம வளர்ச்சியில் இந்த பறவைகள் வந்து இந்த அளவுக்கு ஒரு சீதோஷ நிலை மாறுபாடு ஏற்பட்டு உணவு தட்டுப்பாடு ஆச்சுன்னா இன்னொரு பிரதேசத்துக்கு போகிறதுக்குரிய சூழ்நிலையை இந்த பரிணாம வளர்ச்சியில் வந்து இயற்கை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. இதுக்கு வந்து ஃபதர்ஸ், இந்த இறகுகள் எல்லாமே உடம்பை போர்த்தி இருக்கிறதுனால எந்த மாதிரி சீதோஷ நிலையும் தாங்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்குது. நமக்கெல்லாம் அந்த மாதிரி இல்லை, நம்ம வந்து குளிர் அடித்தா அதிகமாக குளிர் அடிக்கும், வியர்வை வந்ததுன்னா அதிகமாக வியர்வை வரும், அந்த மாதிரி இதுக்கு இல்லை. இதுக்கு வந்து தொலைதூரத்துக்கு பறக்கக்கூடிய அந்த இறகுகள் வந்து அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்புறம் வந்து இது வந்து குழுவாக பறக்கும்போது அதோடய சக்தி வந்து பாதுகாக்கப்படுது, சேமிக்கப்படுது. எப்படின்னா முதல்ல ஒரு பறக்கும் பொழுது வி ஷேப்பில் பறக்கும், இல்லைன்னா யூ ஷேப்பில் பறக்கும், இல்லைன்னா ஒரு ரிப்பன் வந்து காற்றுல நம்ம பறக்க விட்டோம்னா அது எப்படி வேவியாக ஒரு அலையலையாக போகுது, அது மாதிரி இந்த பறவைகள் பறக்கும். அப்போ பறக்கும் பொழுது முதல்ல போகிற பறவைக்கு பக்கங்களில் வந்து பறவைகள் போகும் பொழுது சிறகு தடுத்துக்கும். சிறகு வந்து அந்த காற்றுல வந்து உந்தி போகும் பொழுது அதுக்கு பக்கத்தில் அந்த பறவை பறக்கும் பொழுது இது அந்தளவுக்கு முதல்ல போகிற பறவை காட்டிலும் உந்து சக்தி குறைவாக கொடுத்தா போதும். இதை வந்து அவங்க விஞ்ஞானபூர்வமாக கண்டறிஞ்சிருக்கிறாங்க. டன்லின்னு ஒரு பறவை, அந்த பறவை பார்த்திங்கன்னா இன்னொரு பறவைக்கு பக்கத்தில் போகும் பொழுது இது 5 கிலோமீட்டர் ஸ்பீடு, 5 கிலோமீட்டருக்கு உண்டான சக்தியை வந்து ப்ரெஷர் பண்ண முடியுது, குறைக்க முடியுது. அந்த மாதிரி குழுவாக பறக்கிறது அது ஒரு அட்வான்டேஜ் அதுக்கு. அதே மாதிரி இரவு நேரம்தான் வலசை மேற்கொள்ளும், அதனால் அதுக்கு வந்து அட்வான்டேஜ். அப்புறம் வந்து இந்த வலசை போகிறதுக்கு முதல்ல சொந்த பிரதேசத்தில் நிறைய உணவு உட்கொள்ளும், நிறைய உணவை உட்கொண்டு கிட்டத்தட்ட உடம்பு வெயிட்டில் வந்து 5 கிலோ இருக்குதுன்னு வச்சுங்க, 5 கிலோன்னா இது வந்து 7.5 கிலோ ஆகிடும், 55% கிட்டத்தட்ட அதோட எடையை கூட்டிக்கும். அப்போ தான் வந்து அந்த கொழுப்பு சக்தி வந்து பறக்கிறதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். அதனால் வந்து நிறைய சாப்பிட்டு அது வந்து சக்தியை கூட்டிக்கும். அப்புறம் வந்து இந்த ஒவ்வொரு வழியையும் மார்க்கங்களையும் எப்படி தேர்ந்தெடுக்கிறது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அப்புறம் ஒரு வழியாக போச்சுன்னா இன்னொரு வழியாக திரும்பி தான் ரிட்டர்ன் ஜேர்னி. மேலும் வந்து சமீப காலங்களில் ஒரு முக்கியமான பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, கிளஸ்டர் என்னன்னு ஒரு பகுதி பறவையோட மூளையில் இருக்கு. அந்த கிளஸ்டர் எண்ணோட பறவையோட கண்கள் இணைக்கப்பட்டிருக்கு. அந்த ரெண்டும் சேர்ந்து பூமியில் இருக்கிற காந்த சக்தியை உணரக்கூடிய ஒரு திறன் அந்த மெக்கானிசத்துக்கு இருக்குது. அதை வச்சு தான் அந்த வடக்கது அப்படிங்கிறத அது கண்டுபிடிக்குது, அந்த கிளஸ்டர் எண் மூலமாக கண்டுபிடிக்குது. அப்புறம் வந்து இந்த நுண்ணிச்சீரை கதிர்குருவி, ஈப்பிடிப்பான், இந்த ஃப்ளை கேச்சர்ஸு, வார்பிளர்ஸு, இதெல்லாமே வந்து நட்சத்திரங்களை பார்த்தும் வழி கண்டுபிடிச்சிரும். அப்புறம் வந்து விரால் அடிப்பான், ஓஸ்ப்ரேன்பாங்க, அது வந்து அமெரிக்காவிலேருந்து நம்ம நாட்டுக்கு வருது. ஹனி பசார், தேன் பருந்து, இதெல்லாமே விண்டோட காற்றோட ஒரு நிலையை கண்டுபிடிச்சி காற்று எந்த திசையில் போகுதோ எந்த மாதிரி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி இது எல்லாமே இறகுகளை அடித்து வலசை வர்றதுக்கு அது வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்குது இந்த ரெண்டு விதமான பறவைகள்.
சரிங்க சார். ரொம்ப அதாவது இந்த பறவைகளை பற்றி ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய தகவல்கள், அதாவது அந்த ஒரு குழுவாக பறக்கும்போது அதுக்கு பறக்கிறது எளிதாக இருக்குது, அப்புறம் வந்து இரவு நேரத்தில் தான் அது பறக்கிறத வந்து விரும்புது அப்படிங்கிற மாதிரி நிறைய புதுமையான தகவல்கள், அதே மாதிரி கடல் பகுதிகள் மேலே அது பறக்கிறது இல்லை, இந்த மாதிரி நிறைய விவரங்கள் சொல்லியிருக்கீங்க. இப்போது பொதுவாக பறவைகள் வந்து மற்ற நாடுகள்லேருந்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு வலசை போகுது, அது உணவை தேடியோ அல்லது பருவநிலை மாற்றத்துக்காகவோ அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அந்த மாதிரி போகும்போது இப்போ நம்ம நாட்டிலே வந்து மழை இல்லாமல் 2 வருஷமாக வறட்சி, குளங்கள்லாம் வறண்டு போயிருக்கு, அந்த மாதிரி அது வழக்கமாக போகிற இடத்துல இந்த மாதிரி ஒரு இடையூறு அதுக்கு இருக்கும்போது பறவைகள் அப்போ என்ன செய்யும் சார்?
இப்போ வந்து வலசை வர்ற பறவைகளுக்கு நிறைய இடையூறுகள், தீங்குகள், பறந்து வர்ற பகுதிகளில் வேட்டையாடுதல், அப்புறம் வந்து அது இருந்து உணவு தேடக்கூடிய இடங்களில் வந்து வீட்டு மனைகள் போடுறது, சாயக்கழிவுகளை ஊற்றுறது, அப்புறம் சுற்றுச்சூழல் கெடுக்கிறது, இந்த மாதிரி எல்லாமே நிறைய நடக்குது. இப்போ வந்து சென்னை எடுத்துட்டிங்கன்னா, சென்னை வந்து பள்ளிக்கரணை, கீழ்கட்டளை, வேளச்சேரி இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அதெல்லாமே சதுப்பு நிலப்பகுதிகள். சதுப்பு நிலப்பகுதிகளில் தான் நம்ம வந்து நிறைய நுண்ணுயிர்கள் வந்து பல்கி பெருகக்கூடிய ஒரு நிலப்பகுதி. அந்த சதுப்பு நிலப்பகுதி வந்து பாதுகாக்கப்பட வேண்டியது. அது வந்து 100 ஏக்கராக இருந்ததை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க சென்னை விரிவாக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கே எல்லாமே வந்து இப்போ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பில்டிங்ஸு, பெரிய மல்டி ஸ்டோரி பில்டிங் எல்லாம் போட்டிருக்காங்க. அப்படி கட்டும் பொழுது அங்கே வந்து வெளிநாட்டிலேருந்து, அமெரிக்காவிலேருந்து கிரே ஹெட்டட் லேப்பிங்னு ஒரு பறவை வருஷம் வருஷம் வர்றதை நான் பார்த்துருக்கேன். ஈவன் ஃப்ளம்மிங்கோ கூட அங்கே வந்து, பூனாறைகள் கூட குஜராத்லேருந்து வந்து இறங்குது. அந்த மாதிரி பகுதியில் வந்து நம்ம வந்து ஐடி பீப்புள் அந்த மாதிரி சதுப்பு நிலப்பகுதியில் வந்து ஆஃபீஸு, பெரிய பில்டிங் எல்லாம் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி அதை வந்து நம்ம சீரழிக்கும் பொழுது, அந்த வலசை வர்ற பறவைகள் இறங்கக்கூடிய பகுதியை சீரழிக்கும் போது அது வேறு பகுதியை நாடி தான் போகும். அது வந்து கஷ்டப்பட்டு வேறு இடத்துல ஏதாவது உணவு, அது மாதிரி தங்குமிடம் கிடைக்குமா அப்படிங்கிறது தான் பார்க்கும். அதனால் இதெல்லாமே வலசை வர்ற பறவைகளுக்கு நிறைய டிஸ்அட்வான்டேஜ், இதெல்லாமே அசௌகரியங்களை நம்ம ஏற்படுத்தோம். என்ன சொல்கிறோம்னா, மேன்கைண்டுங்கிறோம், ஆனால் நவடேஸே மேன்கைண்ட் இஸ் நாட் அட் ஆல் கைண்டு. அது வந்து அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. நம்ம வாழ்ந்தால் போதும், மற்ற பறவை இனங்கள், மற்ற உயிரினங்கள் எல்லாமே எக்கேடு கெட்டால் நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. இது வந்து இயற்கையில் வந்து ஃபுட் செயின், இந்த மாதிரி ஒரு வாழ்வியல் செயினை வந்து நம்ம வந்து எந்த காரணம் கொண்டும் அதை வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணக்கூடாது. அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த வலசை வரும்பொழுது பறவைகள் மின் கோபுரங்கள், பெரிய பெரிய மின்சார கோபுரங்கள், பெரிய பெரிய காற்றாடிகள், அப்புறம் வந்து விண்ணை தொடும் அடுக்குமாடி கட்டடங்கள், எண்ணெய் கிணறுகள், இது எல்லாமே வந்து அதுக்கு வந்து ஒரு தடுப்பாக இருக்குது, ஒரு அப்ஸ்ட்ரக்ஷனாக இருக்குது. அதில் வந்து மோதி அது விழுகிறது, நிறைய பறவைகள் அது மாதிரி மோதி விழுகும், அந்த மாதிரி இருக்குது. அது எல்லாமே நம்ம வந்து தவிர்க்கணும். மேலும் வந்து பார்த்திங்கன்னா, வேட்டையாடுறது அந்த வலசை வர்ற மார்க்கத்தில் உட்காந்துக்கிட்டு அங்கே நின்றுக்கிட்டு அங்கே இருந்தெல்லாம் ஷெட்டு போட்டுக்கிட்டு இது மாதிரி வேட்டையாடுறது. நான் ஏற்கனவே சொன்னேன், அமர் லகுடுங்கிற பறவையை வந்து லட்சக்கணக்காக கொள்கிறாங்க. அதே சமயம் வந்து சைபீரியன் நாரைன்னு ஒரு இனம் இருக்குது, அது சைபீரியாவிலிருந்து ஆப்கானிஸ்தான் வழியாக வடந்தியாவுக்கு வரும். சைபீரியன் நாரை உயரமாக இருக்கும், 5 உயரம் இருக்கும். அதை வந்து இந்த ஆப்கானிஸ்தான் வழியாக வரும்பொழுது ஷூட் பண்ணுறாங்க, துப்பாக்கி வச்சு லட்சக்கணக்காக ஷூட் பண்ணும்போது எல்லாம் குறைஞ்சிட்டு போயிட்டுருக்குது. அதே சமயம் வந்து குளங்கள், ஏரிகள், இது எல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து அங்கே இருக்கிற தீவுகள், அந்த சின்ன சின்ன தீடைகளில் வந்து கருவேல மரங்கள், நீர் கருவேல மரங்கள், வெல்வேல் இதுகள்லாம் இருந்திருக்கு. அது எல்லாமே மக்கள் வந்து நீர் வத்துச்சுன்னா உடனே உள்ளே இறங்கி அந்த மரங்கள் எல்லாமே வெட்டி சாய்ச்சி இதெல்லாமே பண்ணினோம்னா இந்த வலசை வர்ற பறவைகள் எங்கே தங்கும்? நீர்நிலையை ஒட்டி தான் தங்கும். அது வந்து பாதுகாப்புக்காக இந்த ஏரி குளங்களில் இருக்கிற கருவேல மரங்களில் தான் தங்கும். அதை எல்லாமே விட்டு வைக்கிறது இல்லை. இதெல்லாமே நான் கண்கூட வந்து சூலூர், சிங்கநல்லூர், இது மாதிரி பெரிய குளம், இது மாதிரி கோயம்புத்தூர் சுற்றி இருக்கிற ஒவ்வொரு குளத்துலையும் நான் இந்த நிலைமையினு நான் பார்க்குறேன். அப்புறம் வந்து குளோபல் வார்மிங்னால எராட்டிக் கிளைமேட்டு, அதுலேயும் வந்து பறவைகள் வலசை வரும்போது உயிர் போகிறது உண்டு, அதெல்லாமே செத்து விழுகிறது உண்டு. பருந்து, கழுகு போன்ற பறவைகள் இந்த வலசை வரும்போது அதுக்காகவே காத்துட்ருக்கும், அந்த மார்க்கத்திலேயே காத்துட்ருக்கும். அது இந்த மாதிரி வலசை கூட்டம் கூட்டமாக குழு குழுவாக வரும்போது கழுகு, பருந்து இதெல்லாமே அழிக்கக்கூடியது. ஒரு வகையான வௌவால் கூட அந்த வலசை மார்க்கத்தில் இருந்துக்கிட்டு அந்த பருவ காலத்தில் வந்து அந்த வௌவால் இனப்பெருக்கம் பண்ணுறதுக்காக அந்த டைமில் இந்த பறவைகள்லாம் உணவாக கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த சீசன் வச்சு அது அடிக்கும், அந்த மாதிரியும் இதாகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏரோப்ளேன் பறக்கும் பொழுது நிறைய பறவைகள் வந்து ஏரோப்ளேன் காற்றாடியில் மாட்டிக்கும், அதனால ஏரோப்ளேன் பயணிகளுக்கும் இது ஆபத்து, பறவைகளும் செத்துவிடும், அந்த மாதிரியும் மோதுறது உண்டு. அப்புறம் இந்த வானத்தை தொடும் அழுக்குமாடி கட்டணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஜன்னல் எல்லாமே பெரிய கண்ணாடி போட்டிருப்பாங்க, கிளாஸஸ் போட்டிருப்பாங்க. அந்த கிளாஸ் இருக்குதா இல்லையான்னே பறவைகள் பறந்து வரும்போது தெரியாது, அப்படியே வந்து மோதி விழுவும். அந்த மாதிரி கண்ணாடிகள் எல்லாமே தவிர்க்கலாம். அப்புறம் வந்து ஒவ்வொரு இடமும் இறங்கி தங்கி போகிறது எல்லாமே இது மாதிரி ரியல் எஸ்டேட் போடுறது, வீட்டு மனைகள் போடுறது, இந்த மாதிரி சுற்றுச்சூழலுக்கு எடுக்கிறது, இந்த மாதிரி இருந்ததுன்னா வலசை வர்ற பறவைகள் வந்து துன்புறும், அப்புறம் திரும்ப இங்கே வராது. ஏற்கனவே நம்ம வந்து பறவைகளோட பன்முக பயணம் வந்து சொல்லியிருக்கிறோம், அதனால் வந்து எல்லா உயிரினங்களும் இங்கே வேணும். அப்புறம் இன்னொன்று எடுத்துட்டிங்கன்னா பறவைகள் இந்த பேசஞ்சர் பிஜியன் அது வந்து இப்போ எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு, 150 வருஷத்துக்கு 200 வருஷம் ஆச்சு, 2 செஞ்சுரிக்கு முன்னாலே அதை எக்ஸ்டிங் பண்ணிட்டாங்க. அதை முழுக்க முழுக்க அதை வந்து சாகடிச்சு அதை எக்ஸ்டிங் பண்ணினதே மனுஷன்தான். ஏன்னா அது குழுவாக வந்து வலசை போகும்போது 500 கிலோமீட்டர் நீளத்துக்கு போகும், அவ்வளவு கூட்டமாக போகும் பறவைகள். அப்புறம் பார்த்திங்கன்னா அதோட அகலம் பார்த்திங்கன்னா 1.5 கிலோமீட்டருக்கு இருக்கும், நீளம் வந்து 500 கிலோமீட்ரு, அகலம் வந்து 1.5 கிலோமீட்டர் இருக்கும். அதனால் இங்கே மக்கள் எல்லாமே வந்து சும்மா கண்ணை மூடிட்டு ஷூட் பண்ணாலே 10-15 உழுகும். அந்த மாதிரி அதைய கொன்று குவிச்சு இந்த பேசஞ்சர் பிஜின் ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாங்க, எக்ஸ்டிங் பண்ணிட்டாங்க. அது மாதிரி வலசை போகிறது கூட்டம் கூட்டமாக குழுவாக போகும்போது அதை வேட்டையாடுறது ரொம்ப எளிது. அதனால் நம்ம வந்து வலசை ஒரு விருந்தாளி நம்ம நாட்டுக்கு பாஸ்போர்ட் அதுக்கு வேண்டியதில்லை, விசா கொடுக்க வேண்டியதில்லை, நம்ம நாட்டுக்கு வருதுன்னா நம்ம நாடு வந்து அது பாதுகாப்பாக இருந்து அது வந்து உணவை தேடி அதோட தங்குமிடமும் ரொம்ப பாதுகாப்பாக இருந்து திரும்ப அனுப்புறது தான், அதுதான் வந்து விருந்தோம்பல் முறை. அதனால் வந்து நம்ம வலசை வர்ற பறவைகளை நம்ம பார்த்து தொலைநோக்கி மூலமாக பார்த்து என்ஜாய் பண்ணி அது திரும்ப அனுப்புறது தான் நம்மளுடைய மனித தன்மை, அதுக்கு தான் நமக்கு வந்து மேன் கைண்டுன்னு வச்சுருக்காங்க. இந்த பறவைகள் பற்றி தெரிஞ்சுக்கணும், நிறையா தெரிஞ்சுக்கணும். இந்த பறவைகளை விரும்பாத மனிதரே இல்லை, ஏன்னா அதோட அசைவுகளும் அதோட பாடும் திறனும் அதோட அழகும் இதெல்லாம் பார்த்து நிறைய பேர் ரசிக்கிறாங்க. வேக வேகமாக வாழ்க்கையை நடத்தி செல்லும் பொழுது வேக வேகமாக ரசித்து செல்கிறாங்க. அதை பற்றியெல்லாம் நிறைய தெரிஞ்சுக்கணும், புகைப்படங்களை பார்த்து நம்ம ரசிக்கணும் அப்படின்னு நினைக்கிற நேயர்கள் என்னுடைய பிளாகுக்கு வரலாம், என்னுடைய வலையை பூவுக்கு நீங்கள் வரலாம். அந்த வலைப்பூ வந்து நீங்கள் அதை நோட் பண்ணிக்கலாம், www.sathanbird எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸு சேர்த்து எழுதிக்குங்க, www.sathanbird.blogspot.blogspot சேர்த்து எழுதிக்கணும், எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸு .in www.sathanbird.blogspot.in. இந்த வலைதளத்துக்கு வந்தீங்கன்னா பறவைகளின் உலகம் அது நிறைய வந்து ஃபோட்டோஸு வாரத்துக்கு 2 முறை அது வந்து நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கிறேன். பறவைகளை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த பேசஞ்சர் பிஜியன் பற்றி கூட அந்த வலைதளத்தில் போட்டிருக்கேன், அதை படித்து நீங்கள் வந்து பறவைகளை பற்றி விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன், நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
ரொம்ப நன்றி சார். நேயர்களே, இதுவரைக்கும் பறவைகளின் வலசை பற்றி ரொம்ப சுவாரஸ்யமான புதுமையான தகவல்கள் நிறைய நமக்கு கொடுத்தாங்க. சூலூரை சேர்ந்த பறவை ஆர்வலர் ஏ சுகுமார் அவங்க. இந்த வலசை பற்றி நம்ம நிறைய விவரங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அதே சமயம் நம்ம நாட்டுக்கு வலசை வரக்கூடிய பறவைகளுக்கு மனிதர்களால் என்னென்ன இடைஞ்சல்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்க சொன்னாங்க. இயற்கையாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள்னால இந்த பறவைகள் உயிரிழக்கிறது அப்படிங்கிறது வேறு விஷயம். ஆனால் மனிதர்கள் செய்யக்கூடிய தவறுகள்னால பறவைகள் அழியிறதை நம்ம தடுக்கலாம் இல்லைங்களா? மனிதர்கள் மாதிரியே ஒவ்வொரு உயிரினத்திற்கும் கடவுள் கொடுத்த இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கான உரிமைகள் இருக்குது. அந்த உரிமைகளை நம்ம பறிக்காமல் இருந்தாலே போதும். முடிஞ்சால் மற்ற உயிரினங்களுக்கு உதவி செய்வோம், இல்லைன்னா தொந்தரவாவது செய்யாமல் இருக்கலாம் இல்லைங்களா? சுகுமார் அவங்க சொன்ன மாதிரி அந்த பிளாக் ஸ்பாட்டில் போய் பறவைகள் பற்றி நிறைய விவரங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த நிகழ்ச்சி பற்றி உங்களது கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்காக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 042224310055.